السلام کے بیعت کے واقعات پیش کروں گا. خاص طور پر
இன்று நான் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சஹாபாக்கள் அவர்களிடம் பையத் செய்தது தொடர்பாக உள்ள சம்பவங்களை எடுத்து கூறுவேன். குறிப்பாக பெரும்பாலும் அரேபிய அகமதிகளிடமிருந்து எங்களுக்கு சஹாபாக்களின் சம்பவங்களை கூறுங்கள் என்று கேட்கப்படுகிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒவ்வொரு சம்பவத்துடன் எங்கு நமக்கு அந்த சஹாபாக்களின் மன தூய்மை, பற்று, தியாகங்கள், அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் கடந்து வந்த துன்பமான நிலைமைகள் ஆகியவற்றை பற்றி தெரிய வருகிறதோ அங்கு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சபையின் நட்பும் கிடைத்து விடுகின்றது. ஏதாவது ஒரு தலைப்பின் கீழ் எந்த சம்பவம் கூறப்பட்டாலும் அதில் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வாழ்க்கையின் உயர்வான அம்சம் நம் முன்னால் வந்து விடுகின்றது. அதன் மூலம் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சபைகளின் நிலைமை பற்றி தெரிய வருகிறது. இந்த காலத்தில் இந்த சஹாபாக்கள் நமக்கு முன்னால் முன்மாதிரிகளாக திகழ்கின்றனர். ஏனென்றால் இவர்கள்தான் வாஹரின மின்ஹும் லம்மா எல்ஹகூபிஹிம் என்பதற்கு உண்மையில் நேரடியாக பொருந்தக்கூடியவர்களாக உள்ளனர். நமக்காக இந்த காலத்தில் ஆன்மீக இலக்குகளை கடப்பதற்கான வழிகளை தங்களது முன்மாதிரிகளை நிலைநாட்டியவாறு நமக்கு இந்த சஹாபாக்கள் எளிதாக்கி தந்துள்ளனர். இந்த வழிகளை அவர்கள் நமக்கு காட்டி தந்துள்ளார்கள். எனவே இந்த சம்பவங்கள், இந்த சான்றோர்கள் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்களோ அந்த குடும்பத்திற்கும் முக்கியமானதாகும், அவை பின்பற்றத்தக்க முன்மாதிரிகளாகும். அவர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக ஒவ்வொரு அகமதியின் ஈமானின் முன்னேற்றத்திற்கும் அதில் அவர் உறுதியாக நிலைத்திருப்பதற்குரிய முன்மாதிரிகளாகவும் அவை இருக்கின்றன. இதனால் புதிதாக பைய செய்பவர்களும் குறிப்பாக இவற்றை கூறும்படி கேட்கின்றனர். பிறகு நான் ஏற்கனவே கூறியது போன்று ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது அழகிய பண்புகளை பற்றியும் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அது நமது ஈமானுக்கு ஒளியூட்டுகின்றது. முதலாவது அறிவிப்பு ஹஜ்ரத் நிசாமுத்தீன் சாஹிபுடையதாகும். இந்த சம்பவமும் இதற்கு முன்னரும் ஒருமுறை வேறு விதமாக எடுத்துக் கூறப்பட்டது. கூறுகின்றார்கள், அகலி ஹதீஸ் பிரிவை சார்ந்த நாங்கள் எங்களை இரையச்சமுடையவர்களாகவும் ஹராமான ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் பொய்யிலிருந்தும் விலகியிருப்பவர்களாகவும் கருதி வந்தோம். ஏறக்குறைய 1902 நடந்த சம்பவம் இது. அது மார்ச் மாதமாக இருந்தது. அகலி ஹதீஸை சார்ந்த எங்களில் சிலர் ஜெஹலமில் இருந்து லாகூருக்கு புறப்பட்டு சென்றோம். அஞ்சுமன் ஹிமாயத்தே இஸ்லாம் லாகூரின் மாநாட்டை சென்று பார்ப்பதற்காக நாங்கள் சென்றோம். ஒவ்வொரு வருடமும் இந்த மாநாடு நடைபெற்று வந்தது. நாங்கள் லாகூர் வந்து சேர்ந்து மாநாட்டு திரளை நோக்கி போய்கொண்டிருந்தோம். அப்போது மாநாட்டு பந்தலுக்கு வெளியே சுவரோடு ஒட்டி நின்றவாறு ஒரு மௌலவி சாஹிப் உரையாற்றிக் கொண்டிருந்தார். அவரது ஒரு கையில் திருக்குரான் இருந்தது, இன்னொரு கையில் அவர் வைத்திருந்த சிறு சிறு பிரசுரங்களை அவர் மக்களுக்கு வழங்கிக் கொண்டே இருந்தார். மேலும் நாவால் மிர்தா தொழுநோயாளியாக ஆகிவிட்டார் நவுதுபில்லா என்று கூறிக்கொண்டே இருந்தார். ஏனென்றால் மிர்தா சாஹிப் நபிமார்களை இழிவுபடுத்தினார், தன்னையே ஈசா என்று கூறினார் என்று அவர் கூறினார். அத்துடன் இறைவன் மீது ஆணையிட்டவாறு அதே சொற்களை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தார். கூறுகின்றார்கள், நாங்கள் இதை கேட்டு மிகவும் வியப்படைந்தோம். இந்த அளவு ஒருவர் தைரியமாக செயல்பட முடியுமா? அல்லாஹ் மீது ஆணையிட்டு திருக்குரானை கையில் பிடித்தவாறு அவர் பொய் கூறுவார் என்பதை எங்களது உள்ளம் யூகித்து கூட பார்த்திருக்க முடியாது. கூறுகின்றார்கள், நாங்கள் மூன்று நபர்கள் இருந்தோம். நான் அவரிடமிருந்து அந்த பிரசுரத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். இதிலும் மிர்தா தொழுநோயாளியாக ஆகிவிட்டார், அவர் நபிமார்களை இழிவுபடுத்தினார் போன்ற விஷயங்கள் இருந்தது நவுது பில்லா. நான் எனது தோழர்களிடம் வாருங்கள் காதியான் செல்வோம் என்று கூறினேன். அல்லாஹ் இவர்களை நேரான வழியில் கொண்டு வர வேண்டியது இருந்தது, பைய செய்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டியது இருந்தது. இந்த மூலவியின் இந்த அறிவிப்பு இவர்கள் காதியான் செல்வதற்கு காரணமாக அமைந்துவிட்டது. கூறுகின்றார்கள், இதன் மூலம் மிர்தா சாஹிபின் நிலைமையை கண்ணால் கண்டு அவற்றை எங்களுடன் ஒவ்வொரு நாளும் பேசுகின்ற எங்களது நகரங்களில் உள்ள மிர்சாய்களுக்கு அது பற்றி எங்களால் கூற முடியும் என்று நாங்கள் கருதினோம். 14வது நூற்றாண்டின் ஆலயங்கள் பொய் கூறுகின்றனர் என்று எங்கள் ஆலயங்கள் தொடர்பாக நீங்கள், அதாவது அகமதிகள் செய்யும் ஆட்சியவர்களுக்கு எதிரில் நாங்கள் கண்ணால் கண்ட காட்சியை எங்களால் கூற முடியும். இவ்வாறாக அகமதிகளை நாங்கள் தெளிவாக பொய்யர்களாக ஆக்கிவிடுவோம் என்று நாங்கள் கூறினோம். கூறுகின்றார்கள், முதலில் எனது தோழர்கள் நான் கூறியதை மறுத்து வந்தனர். பிறகு நான் இதை வலியுறுத்தி கூறிய பிறகு அவர்கள் இதற்கு சம்மதித்தனர். நாங்கள் மூவரும் லாகூரில் இருந்து சவாரி செய்தவாறு பட்டாலா வந்தோம். அங்கிருந்து மாலை அசர் நேரத்தில் காதியான் வந்து சேர்ந்தோம். விருந்தினர் விடுதிக்கு சென்றோம். மஹ்ரிப் தொழுகைக்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்போது நான் ஒருவரிடம், மிர்தா சாஹிப் எங்கு தொழுவார்களோ அந்த இடத்தை காட்டுங்கள், நாங்கள் அவர்களுக்கு அருகில் நின்று அவர்களை பார்க்க விரும்புகின்றோம் என்று கூறினேன். யாரிடம் நாங்கள் இதை கேட்டோமோ அந்த நபர்தான் என்று நினைக்கின்றேன். அவர் எங்களுடன் வந்தார். ஹுசூர் நின்றவாறு தொழுகின்ற அந்த இடத்தை அவர்தான் எங்களுக்கு காட்டி தந்தார். நேரம் நெருங்கிக் கொண்டிருந்ததால் ஹுசூர் அவர்கள் வந்து எனது வலப்பக்கம் நிற்கப் போகின்ற அந்த இடத்தில் சென்று நான் அமர்ந்தேன். மற்ற இரண்டு நண்பர்களும் எனக்கு வலப்பக்கமாக அமர்ந்து கொண்டனர். இந்த பள்ளிவாசல் ஹுசூருடைய வீட்டுடன் ஒட்டியிருந்தது. இதனை இப்போது மஸ்ஜித் முபாரக் என்று கூறுகின்றார்கள். அப்போது அந்த பள்ளிவாசல் எவ்வளவு சிறியதாக இருந்தது என்றால் அதிகபட்சம் நீளமாக 6 அல்லது 7 சஃப்புகள் தான் அதில் நிற்க முடிந்தது. ஒரு சஃப்பில் 6 நபர்களை விட அதிகமான நபர்கள் நிற்க முடியாது. அதாவது 35 அல்லது 40 நபர்களுக்கான இடம் தான் இருந்தது. கூறுகின்றார்கள், சில நிமிடங்களுக்கு பிறகு மஹ்ரிப் தொழுகைக்கான பாங்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு சில நிமிடங்கள் கழிந்த பிறகு ஹஜ்ரத் சாஹிப் அவர்கள் வந்தார்கள். எங்களுக்கு பக்கத்திலேயே கதவு இருந்தது. அந்த கதவை திறந்து ஹுசூர் வெளியில் வந்து என்னுடன் நின்றார்கள். மர்ஹூம் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் முன்னால் வந்து நின்றார்கள். பாங்கு சொல்பவர் தக்பீர் கூற ஆரம்பித்தார். தக்பீர் முடிவடையும் வரை நான் ஹுசூர் அவர்களது பாதங்கள் முதல் தலை வரையில் உள்ள எல்லா உறுப்புகளையும் பார்த்தேன். எதுவரை என்றால் அவர்களது அருளுக்குரிய தலையில் இருந்த முடிகள் மீது கூட எனது பார்வைப்பட்ட போது எனது உள்ளத்தின் நிலைமை வேறு விதமாக ஆகிவிட்டது. இறைவா, இத்தகைய தோற்றத்தையும் வடிவத்தையும் கொண்ட மனிதரை இன்று வரை நான் பார்க்கவில்லை என்று நான் எனது மனதில் கூறிக்கொண்டேன். முடிகள் என்ன, அவை தங்க கம்பிகளாக இருந்தன. கண்கள் பாதி மூடியிருந்தன. அது முழுமையான வெட்கத்தின் முன்மாதிரியாக திகழ்ந்தது. கை கால்களின் அழகு தனியாக உள்ளத்தை தன் பக்கம் ஈர்த்து கொண்டது. இதே சிந்தனையில் நான் மூழ்கியிருந்த போது, இறைவா, இந்த மனிதரையா எங்களது மூலவி பொய்யர் என்றும் நபிமார்களை இழிவுபடுத்தக்கூடியவர் என்றும் கூறினார் என்று நினைத்தவாறு அதை பற்றி நினைவில் நான் மூழ்கிவிட்டேன். நான் இதே எண்ணத்தில் மூழ்கியிருந்த சமயத்தில் இமாம் அல்லாஹு அக்பர் என்று கூறி தொழுகையை ஆரம்பித்தார். நான் தொழுகையில் இருந்தேன். ஆனால் சலாம் கொடுக்கும் வரை நான் வியப்பில் ஆழ்ந்திருந்தேன். இறைவா, தாடி பெரிதாக வைத்து ஷரியத் கூறியபடி தனது முடிகளை சிரைத்தவாறு இருந்த நமது மௌலவி திருக்குறானை கையில் ஏந்தியவாறு சத்தியம் செய்து கூறிக்கொண்டிருக்கின்றார். மிகவும் இழிவான சொற்களை கூறியவாறு ஹுசூர் அவர்களது பெயரை மீண்டும் மீண்டும் கூறியவாறு மிர்தா தொழுநோயாளியாக ஆகிவிட்டார் நவுதுபில்லா என்று கூறுகின்றார். இந்த எண்ணம் எனது உள்ளத்தில் சந்தேகத்தின் இன்னொரு நதியை உருவாக்கியது. திருக்குறானை ஏந்தியவாறு இறைவன் மீது ஆணையிட்டு கூறும் ஒருவர் பொய் கூறுவாரா என்று சில நேரம் உள்ளம் கூறியது. அவர்களது மௌலவிமார்கள் இவ்வாறு கூறுவார்கள் என்று அவரால் எதிர்பார்க்க முடியவில்லை. தொழுகையில் நிற்கக்கூடிய இந்த நபர் மிர்தா அல்லாத வேறொரு நபராக இருப்பாரோ, புதிதாக வருபவர்களை ஏமாற்றுவதற்காக இவ்வாறு செய்திருக்கலாம் என்று உள்ளம் கூறியது. எப்போது ஹுசூர் அவர்களின் தூய்மையான ஒளிமயமான தோற்றம் கண்முன்னால் தெரிந்ததோ அப்போது சத்தியம் செய்தவர் இவர்கள் மீதுள்ள பகைமையின் விளைவாக ஒருவேளை பொய் கூறுகின்றாரோ, மக்கள் அவர் கூறுவதை கேட்டுவிட்டு காதியான் பக்கம் போகாமல் இருந்துவிட வேண்டும் என்பதற்காக இவ்வாறு கூறப்படுகிறதா என்றெல்லாம் எனது உள்ளம் கேட்டது. தொழுகை முடிந்ததும் ஹுசூர் இருக்கையில் அமர்ந்தார்கள். முஃப்தி சாஹிப் இருந்தால் முன்னால் வரவும் என்று ஹஜ்ரத் சாஹிப் முதலில் கூறினார்கள். முஃப்தி சாஹிப் முன்னால் வந்ததும் ஹுசூர் மௌலை சாஹிப் எங்கே என்று கேட்டார்கள். மௌலை சாஹிப் அதாவது முதலாவது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் எல்லாவற்றிற்கும் இறுதியாக இருந்த சஃபில் இருந்து எழுந்து வருவதை நான் பார்த்தேன். ஹுசூர் பேசத் தொடங்கினார்கள். அது பிளேக் நோய் பற்றிய விஷயமாக இருந்தது. ஹுசூர் அவர்கள் மலக்குகள் பஞ்சாபில் கருப்பு நிற செடிகளை நடுவதை நான் கண்டேன் என்று நான் முதலிலேயே மக்களுக்கு தெரிவித்தேன். அப்போது நான் அவர்களிடம் இது என்ன என்று கேட்டேன். அதற்கு இது விளையகின் செடிகளாகும், இவை அடுத்து வரும் காலத்தில் பஞ்சாபில் வெளிப்படப் போகிறது என்று அவர்கள் பதில் கூறினார்கள். மக்கள் இதை கேட்டு எள்ளி நகையாடினர். பிளேக் நோய் எப்போதும் கடற்கரை பகுதி வரைதான் வரும், நாட்டிற்குள் ஒருபோதும் வராது என்று அவர்கள் கூறினர். ஆனால் இப்போது பாருங்கள், அது பஞ்சாபின் சில நகரங்களில் வெளிப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இஷா வரை ஹுசூர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இஷா தொழுகையை நிறைவேற்றிய பிறகு ஹுசூர் உள்ளே சென்று விட்டார்கள். நாங்களும் திரும்ப வந்து தூங்கினோம். நமது மௌலவி குர்ஆன் ஏந்தியவாறு இறைவன் மீது ஆணையிட்டு கூறினார். ஆனால் இங்கோ விஷயம் அவர் கூறியதற்கு முற்றிலும் எதிராக இருக்கின்றது. இது என்ன ரகசியம் என்று ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் பேசிக் கொண்டிருந்தோம். காலையில் நாங்கள் எழுந்தபோது மௌலவி நூர்தீன் சாஹிப் உண்மையை கூறுவார், எனவே அவரிடம் இவர்தான் மிர்தா சாஹிபா அல்லது வேறு யாராவது நபரா என்று கேட்க வேண்டும் என்று நினைத்தோம். அவரது கிளினிக்கு நாங்கள் சென்றதும் ஒரு மௌலவி சாஹிப் அவர்கள் ஒரு ஆட்சேபனையை அவரிடம் எடுத்து கூறிக்கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். அதாவது இதற்கு முன் தோன்றிய நபிமார்கள் வலிமார்கள் அனைவரும் பல நாட்கள் பசியுடன் கழித்த பிறகு மிகவும் சாதாரணமான உணவையே உண்டு வந்திருக்கின்றனர். ஆனால் மிர்சா சாஹிப் அவர்களோ நெய்ச்சோறு மற்றும் இனிப்புச்சோறு கூட சாப்பிடுவார். இவ்வாறு நாங்கள் கேள்விப்படுகின்றோம் என்று கூறினார். ஹஜரத் முதலாவது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள், மௌலவி சாஹிப், நான் திருக்குறானில் நெய்ச்சோறும் இனிப்புச்சோறும் ஹலாலான உணவு என்றே படித்துள்ளேன், அவை ஹராமாகும் என்று எழுதப்பட்டிருப்பதாக எங்காவது நீங்கள் பார்த்திருந்தால் கூறுங்கள் என்று பதில் கூறினார்கள். மௌலவி சிறிது நேரம் ஒன்று கூறாமல் இருந்தார். அப்போது உடனடியாக நான் ஒரு பிரசுரத்தை எடுத்து மௌலவி சாஹிப் முன்னால் வைத்தேன். மேலும் எங்களது மௌலவி ஒருவர் திருக்குறானை கையில் ஏந்தியவர் இறைவன் மீது ஆணையிட்டு நவுதுபில்லா மிர்சா தொழுநோயாளியாக ஆகிவிட்டார் என்று கூறினார். ஆனால் எங்களுக்கு இவர்தான் மிர்சா சாஹிப் என்று கூறப்பட்டது. அவரோ ஆரோக்கியத்துடன் இருக்கின்றார். தொழுகையில் நாங்கள் பார்த்த இவர்தான் மிர்சா சாஹிபா அல்லது வேறு ஒரு நபரா என்பதை நீங்கள் எங்களுக்கு கூறுங்கள் என்றேன். அப்போது முதலாவது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் தமது பாக்கெட்டில் கைப்போட்டு அதே பிரசுரத்தை எடுத்துக்காட்டி, பாருங்கள், உங்களது மௌலவிமார்கள் இந்த பிரசுரத்தை அனுப்பியுள்ளனர், இவர்தான் மிர்சா. மறுபுறம் குர்ஆனை கையில் ஏந்தியவாறு பொய் கூறிய உங்களது மௌலவி இருக்கின்றார், இவர்களில் உண்மையாளர் யார் என நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். பிறகு எனது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. பாக்கியம் இல்லாதவனே, இப்போது கூட நீ பையஸ் செய்ய மாட்டாயா என்று நான் என்னிடமே கேட்டுக்கொண்டேன். உண்மையில் இந்த மௌலவிகள் இந்த காலத்தின் தஜார்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் மூவரும் நுகர் நேரத்தில் ஹுசூர் அவர்களிடம் எங்களிடம் பையத் வாங்குங்கள் என்று கூறினோம். அவசரப்பட வேண்டாம், சில நாட்கள் இங்கு தங்கியிருங்கள், மீண்டும் மௌலவிகள் உங்களை தடுமாற்றத்திற்கு ஆளாக்கிவிடக் கூடாது, அதன் காரணமாக நீங்கள் அதிகமாக பாவிகளாக ஆகிவிடக்கூடாது என்று ஹுசூர் அவர்கள் கூறினார்கள். நான் அழுதவாறு, ஹுசூர், நாங்கள் ஒருபோதும் தடுமாற்றம் அடைய மாட்டோம் என்று கூறினேன். அடுத்த நாள் நாங்கள் மூவரும் பையஸ் செய்தோம். பிறகு வீட்டிற்கு திரும்பி வந்தோம். ஹஜ்ரத் மியான் அப்துல் அசீஸ் சாஹிப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 1891 சிக்குவான் என்ற இடத்திற்கு நான் இடமாற்றம் செய்யப்பட்டேன். அங்கு மியான் ஜமாலுதீன் சாஹிப், மியான் இமாமுதீன் சாஹிப் மற்றும் இமாம் ஹைருதீன் சாஹிப் ஆகியோரின் அறிமுகம் எனக்கு கிடைத்தது. அவர்கள் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்மை பற்றி மஹ்தி என்றும் மசீஹ் என்றும் வாதம் புரிந்துள்ளதை பற்றி கூறிய போது எனக்கு அந்த வாதங்கள் தொடர்பாக எனது உள்ளத்தில் எவ்வித காழ்ப்புணர்ச்சியும் விரோதமும் எனக்கு இல்லாமல் இருந்ததால் நான் அவர்கள் கூறியதை தீயதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. மாறாக மௌலவிகள் ஏன் இவ்வாறு கூறுகின்றார்கள் என்ற எண்ணமே எனக்கு ஏற்பட்டது. இதற்கான காரணம் பெரும்பாலான எனது மூதாதையர்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக இருந்ததால் மௌலவிமார்கள் மீது அனுபவித்திருந்தனர். இதன் காரணமாகவே நானும் மௌலவிமார்கள் கூறுவதை ஏற்றுக்கொண்டேன். அவர்கள் அதாவது மியா இமாமுத்தீனும் மற்றவர்களும் எனக்கு இதாலே அவுஹாம் என்ற நூலை படிப்பதற்காக தந்தபோது நான் அந்த நூலை படிப்பதற்கு முன்னர் இறைவா நான் முற்றிலும் அறிவிலியாகவும் ஒன்றும் அறியாதவனாகவும் இருக்கின்றேன். எது உனது அறிவில் உண்மையோ அதன் மீது நீ எனது உள்ளத்தை நிலைத்திருக்கும்படி செய்வாயாக என்று நான் துவா செய்தேன். அந்த துவா எந்த அளவு விரைவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால் நான் இதாலே அவுஹாம் படிக்க ஆரம்பித்த போது எனது உள்ளத்திற்கு எந்த அளவு நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்க ஆரம்பித்தது என்றால் ஹுசூர் அவர்களது உண்மை தொடர்பாக எனக்கு எந்த சந்தேகமும் இருக்கவில்லை. அதிகம் அதிகமாக ஈமான் அதிகரித்துக் கொண்டே சென்றது. பிறகு நான் முதல் முறையாக காதியான் சென்று ஹுசூர் அவர்களை சந்திப்பதற்காக மியா ஹைருதீன் சாஹிபுடன் வந்தேன். நான் ஹுசூர் அவர்களை சந்தித்தேன். அப்போது எனது உள்ளம் எத்தகைய நிம்மதி மற்றும் ஆறுதலுக்கான சாட்சியை பகர்ந்ததென்றால் இந்த தோற்றம் பொய்கூறக்கூடிய ஏமாற்றக்கூடிய ஒருவரின் தோற்றமாக தெரியவில்லை என்று அது கூறியது. அப்போது நான் மியா ஹைருதீன் சாஹிபிடம் இதற்கு முன்பும் நான் ஹுசூர் தொடர்பாக அவமரியாதையாகவோ தரக்குறைவாகவோ ஒரு சொல்லை கூட சொன்னதில்லை. நான் அறியாமல் அவ்வாறு ஏதாவது கூறியிருந்தால் நான் தௌபா செய்கின்றேன். இந்த தோற்றம் பொய் கூறுவோருடைய தோற்றம் அல்ல என்று நான் கூறினேன். இதுவே பிறகு இவரது பையத்துக்குரிய காரணமாக ஆகிவிட்டது. இந்த நல்லெண்ணம் தான் அசல் விஷயமாகும். அல்லாவிடம் உதவி கேட்க வேண்டும். இதன் பக்கமும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலமுறை கவனமூட்டியுள்ளார்கள். எனது நூல்களை படியுங்கள், நல்லெண்ணத்துடன் படியுங்கள் என்று கூறினார்கள். மௌலவிகளும் இந்த நூல்களை படிக்கத்தான் செய்கின்றனர். என்றாலும் ஆட்சேபனை செய்வதற்காக படிக்கின்றனர். தீய எண்ணங்களை தவிர இவர்களது மூளைகளில் வேறு எதுவும் இருப்பதில்லை. தூய்மையாளர்களே தன்னை புரிந்து கொள்ள முடியும் என்று திருக்குரானே வாதம் செய்யும் போது அதற்கு எதிரில் வேறு நூல்களுக்கு என்ன தகுதி இருக்க முடியும்? எவ்வாறு இருப்பினும் இன்றிலிருந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது 150 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது இதற்கு முன் எப்போதும் இந்த மௌலவிமார நிலை எவ்வாறு இருந்திருக்கின்றதோ அவ்வாறு இன்றும் இருக்கிறது. ஹஜ்ரத் டாக்டர் முகமது அப்துல்லா சாஹிப் அறிவிக்கின்றார்கள், எனக்கு ஏறக்குறைய 18 அல்லது 19 வயது இருக்கும். 1903 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கனவில் நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரை சந்தித்தேன். இதற்கு முன் நான் ஹுசூரை ஒருபோதும் பார்த்ததில்லை. நீங்கள் யாருடைய சீடர் என ஹுசூர் என்னிடம் கேட்டார்கள். நான் ஜனாப் முகமது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சீடராவேன் என்று நான் கூறினேன். இதற்கு பிறகு எனக்கு ஆயினே கமாலாத்தே இஸ்லாம் மற்றும் திரியாக்குல் குலூப் ஆகிய நூல்களை படிக்க நேர்ந்தது. இதை படித்ததும் எனது இயல்பு அகமதியா இயக்கத்தின் பக்கம் திரும்பியது. 1906 ஆம் ஆண்டு நான் இஸ்திஹாரா செய்தேன். லாயல்பூர் மாவட்டத்தில் உள்ள கோஜ்ராவில் நான் பணிபுரிந்து வந்தேன். சுபு தொழுகைக்கு பிறகு நான் முற்றிலும் விழித்திருக்கும் நிலையில் கஷ்பு காட்சியில் மாடிப்படிகள் எனக்கு காட்டப்பட்டது. ஒவ்வொரு படியிலும் போர்டு வைக்கப்பட்டிருந்தது. இறுதிப்படிக்கு இடையில் சிவப்பு நிலத்தில் வெள்ளை நிற சொற்கள் அடங்கிய ஒரு போர்டு தென்பட்டது. அதில் தடித்த எழுத்துக்களில் மிர்சா குலாம் அகமது காதியானி வாக்களிக்கப்பட்ட மசீஹும் வாக்களிக்கப்பட்ட மஹ்தியும் ஆவார் என எழுதப்பட்டிருந்தது. கூறுகின்றார்கள், 1907 ஆம் ஆண்டு சியால்கோட் மாவட்டத்தில் உள்ள ரேயாவில் நான் எனது மாமனார் வீட்டிற்கு சென்றேன். எனது மாமனார் அங்கு ஒரு பொறுப்புள்ள தாசில்தாராக இருந்து வந்தார்கள். எனது மதிப்பிற்குரிய மர்ஹூம் டாக்டர் அப்துல் சத்தார் ஷா சாஹிபுடன் எனது சந்திப்பு ரெய்யாவில் உள்ள மருத்துவமனையில் வைத்து ஏற்பட்டது. நான் அவருடன் சேர்ந்து காதியான் சென்றேன். லுஹர் நேரத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரை சந்தித்தேன். 1903 ஆம் ஆண்டு நான் கனவில் ஹுசூர் அவர்களின் அங்கு அடையாளங்களை ஏற்கனவே பார்த்திருந்தேன். அதே தோற்றத்தில் இப்போது நான் அவர்களை பார்த்தேன். ஆடையும் அவ்வாறே இருந்தது. இது இவரது பயத்திற்கு காரணமாக ஆகிவிட்டது. குசாப் என்ற ஊரை சார்ந்த உமர் ஹத்தாப் சாஹிப் அறிவிக்கின்றார்கள், நான் பருவ வயதை அடைந்ததும் இறைவன்புறமிருந்து நான் நியமிக்கப்பட்டுள்ளேன் என்ற ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாதத்தை நான் கேள்விப்பட்டேன். எந்த அளவு விரைவாக செல்ல முடியுமோ அந்த அளவு விரைவாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னிலையில் சென்று பயத் செய்யும் நட்பாக்கியத்தை பெற வேண்டும் என்ற ஆர்வம் உருவானது. இறைவன் அருளால் 1905 எனது உள்ளத்தின் எண்ணத்திற்கேற்ப காதியான் சென்று சேர்ந்தேன். ஒரு சிறிய ஊராக அது இருந்தது. பூசப்படாத சுவர்களை உடைய விருந்தினர் விடுதி இருந்தது. சில மாணவர்கள் படித்து வந்தனர். அவர்களுக்கு நூருதீனே ஆசம், அதாவது மகத்தான நூருதீன் மௌலானா ஹக்கீம் நூருதீன் சாஹிப் ரலியல்லாஹு அவர்கள் பாடம் கற்பித்துக் கொண்டிருந்தார்கள். அது எனது பார்வையில் தென்பட்டது. சிறிய ஊர், பூசப்படாத சுவர்களை உடைய விருந்தினர் விடுதி, சில மாணவர்கள் என்று கூறி காதியானின் வரைபடத்தை இவர் நம் கண்முன்னால் கொண்டு வந்து விட்டார். ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரது வாதம் அந்த சமயத்தில் அவரை சென்று சேர்ந்தது. கூறுகின்றார்கள், இவ்வளவு பெரிய வாதம். இப்போது இருக்கின்ற இந்த சிற்றூர் ஆகியவற்றை பார்க்கும்போது வியப்பு ஏற்படும் சாத்திய கூறுகள் இருந்தன. அதாவது இவ்வளவு பெரிய வாதம், அதற்கெதிரில் சிற்றூரின் நிலைமை இவ்வாறு இருக்கின்றது. இதில் எனக்கு வியப்பு ஏற்பட்டது என்று இவரே கூறுகின்றார். வியப்பு ஏற்படத்தான் செய்யும், உறுதி ஏற்பட முடியாது. அவ்வாறிருந்தும் உள்ளம் உண்மைக்கு சாட்சியாக இருந்தது என்று அவர் கூறுகின்றார். இந்த எல்லா விஷயங்களையும் பார்த்த பிறகும் கூட இவரது வாதம் கண்டிப்பாக உண்மையானது என்ற விஷயத்தில் அவருக்கு உறுதி ஏற்பட்டது. கூறுகின்றார்கள், லப்பைக் என்று கூறியவாறு மௌலை சாஹிப் அவர்களை, அதாவது முதலாவது கலீஃபத்துல் மசி அவர்களை சந்திக்காமலேயே நான் ஒரு துண்டு சீட்டு எழுதி ஹுசூரிடம் கொடுக்கும்படி உள்ளே கொடுத்து அனுப்பினேன். அதில் ஹுசூர் தாங்கள் வெளியே வரவும் பைய செய்ய வேண்டும் என்று நான் எழுதியிருந்தேன். ஹுசூர் தாங்கள் வெளியே வரவும் நான் பைய செய்ய வேண்டும், இன்றே திரும்ப செல்ல இருக்கின்றேன் என்று எழுதியிருந்தேன். ஹுசூர் அவர்கள் எழுத்து வடிவில் பதில் அனுப்பியிருந்தார்கள். அதில், தற்போது தலைமுடிக்கு சாயம் பூசப்பட்டுள்ளது, இப்போது 1 மணிக்கு பாங்கு சொல்லப்படும், லொஹர் தொழுகைக்காக நான் மஸ்ஜித் முபாரக்கில் வருவேன் என்று எழுதியிருந்தார்கள். இந்த தருணத்தில் சீக்கியர்களான இருவர் விருந்தினர் விடுதிக்கு ஓடி வந்தனர். அப்போது என்னை தவிர அங்கு வேறு யாரும் இருக்கவில்லை. முடிவெட்டுபவரை விரைவாக அழைத்து வாருங்கள், முடிவெட்ட வேண்டும், பைய செய்ய வேண்டும் என்று அவர்கள் என்னிடம் கூறினர். எனக்கு இது பற்றி ஒன்றும் தெரியாது என்று நான் கூறினேன். முடிவெட்டுபவர் கிடைப்பது மிகவும் சிரமமாக இருந்தது. இவர்களது வருகை பற்றியும் தகவல் தெரிவித்து துண்டு சீட்டு எழுதி நான் ஹுசூர் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினேன். ஹுசூர் இதற்கும் ஏற்கனவே கூறிய பதிலைத்தான் தந்திருந்தார்கள். இந்த எளியவன் அவர்களிடம் காணப்படும் பதட்டமான நிலை பற்றி அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள், நாங்கள் இரு சகோதரர்கள் காதியானுக்கு அருகில் வசித்து வருகின்றோம், மியாமேயில் ராணுவ சாவடியில் பணிபுரிந்து வருகின்றோம், தந்தையார் நோய்வாய்ப்பட்டதால் வீட்டிற்கு வந்தோம், அவருக்கு கடுமையான வேதனை ஏற்பட்டது. எங்களது சீக்கிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெரியவர் எனது தந்தையாரிடம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஓதுங்கள், அதனால் உங்களது உயிர் பிரியட்டும் என்று கூறினார். அவர்கள் அவ்வாறே ஓதினார்கள், அவர்களது உயிர் பிரிந்தது. இதனால் எங்களுக்கு எத்தகைய தாக்கம் ஏற்பட்டது என்றால், கடைசி நேரத்தில் ஓதுவதற்கு பகரமாக இந்த கலிமாவை முதலிலேயே நாம் ஓத வேண்டும் என்று நாங்கள் கருதினோம். மிர்தா சாஹிப் வாதம் புரிந்திருந்தார்கள். அடுத்த நாள் இவர்கள், அதாவது இந்த சீக்கியர்கள், பெண்களையும் தங்களுடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும்படி அழைத்தார்கள். ஆனால் அவர்களோ கூச்சலிடத் தொடங்கினர். சீக்கிய சமுதாயத்தினர் அங்கு ஓடி வந்து ஒன்று கூடினர். நாங்கள் இவரிடமிருந்து தப்பித்து காதியானுக்கு ஓடி வந்தோம். அவர்கள் தடிகளையும் கம்புகளையும் எடுத்துக்கொண்டு எங்களை சுற்றி வளைத்துக் கொள்வதற்காக வருகின்றனர். எனவே விரைவாக செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. கூறுகின்றார்கள், இந்த தருணத்தில் பாங்கு சொல்லப்பட்டது. நானும் இந்த நபர்களுடன் சேர்ந்து மஸ்ஜித் முபாரக்கு சென்று சேர்ந்தேன். சிறிய பள்ளிவாசல் எந்த அளவுக்கு நிரம்பியிருந்தது என்றால் அணுவளவு இடம் கூட அங்கு இருக்கவில்லை. இரு சீக்கிய சகோதரர்களின் சம்பவத்தை இவர்கள் கூறியுள்ளார்கள். இது பற்றி இவர்கள் யார், பிறகு இவர்கள் அகமதிகளாக ஆனார்களா இல்லையா என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்யும்படி நான் கூறியிருந்தேன். எவ்வாறு இருப்பினும் இவர்கள் தமது சம்பவத்தில் இது பற்றி எழுதியிருக்கின்றார்கள். கூறுகின்றார்கள், நாங்கள் பள்ளிவாசலை அடைந்த போது அங்கு எங்குமே எங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. காலணிகள் வைக்கும் இடத்தில் வியப்புடன் நின்று கொண்டிருந்தோம். யாரை பற்றியும் எங்களுக்கு தெரியாது. இந்நிலையில் ஹஜ்ரத் சாஹிப் மெஹ்ரா பக்கம் கதவை திறந்தார்கள். மக்கள் எழுந்து நின்றனர். இந்த எளியவன் மக்களது கால்களை கடந்து சென்றவாறு ஹுசூர் அவளுக்கு முன்னால் சென்று நின்றேன். ஹுசூர் அமர்ந்தார்கள். இந்த எளியவன் ஹுசூருக்கு முன்னால் அமர்ந்தேன். ஹுசூர், நீங்கள் யார் என்று கேட்டார்கள். பைய செய்வதற்காக வந்துள்ளோம் என்று நாங்கள் கூறினோம். நான் தான் துண்டு சீட்டு எழுதி அனுப்பினேன் என்று நான் கூறினேன். எங்களுக்கு முன்னதாக பைய செய்வதற்காக வந்து அமர்ந்திருந்தவர்களை பார்த்து மூலை சாஹிப் பைய செய்யும்படி கூறினார்கள். ஹஜரத் இந்த எளியவனின் கையை பிடித்து தமது கைகளில் வைத்தவாறு இந்த சிறுவன் மீது கை வையுங்கள் என்று கூறினார்கள். ஹுசூர் அவர்களின் கட்டளைக்கு இணங்க எல்லோரும் எனது முதுகின் மீது கையை வைத்தனர். பையத் நடந்தது. ஹுசூர் துவா செய்தார்கள். பிறகு தொழுகை நடந்தது. ஹஜரத் ரஹமத்துல்லா சாஹிப் அஹமதி பென்ஷனர் அறிவிக்கின்றார்கள், மசீமது அலை இஸ்லா இஸ்லாம் அவர்கள் சில மாதங்களுக்காக லூதியானாவில் தங்கியிருந்தார்கள். அப்போது எனக்கு ஏறக்குறைய 17 அல்லது 18 வயது இருக்கும். அது எனது மாணவ பருவத்தின் காலகட்டமாக இருந்தது. நான் பலமுறை ஹுசூர் அவர்கள் முன்னால் ஆஜரானேன். ஹுசூர் அவர்களது முகத்திலிருந்தும் வழிந்து கொண்டிருந்த அந்த ஒளி எனக்கு தெரிந்தது. அதன் காரணமாக எனது உள்ளம் இது பொய்யருடைய முகமே அல்ல என்பதை வலுக்கட்டாயமாக என்னை கூற வைத்தது. அக்கப்பக்கத்தில் இருந்த மௌலவிகள் என்னை சந்தேகத்தில் ஆழ்த்தினர். இந்த சமயத்தில் ஹுசூர் அவர்களுக்கும் மௌலவி முகமது ஹுசைன் சாய் பட்டாலிவிக்கும் இடையில் லூதியானாவில் வைத்து விவாதம் நடைபெற்றது. அதில் நான் கலந்து கொண்டேன். அதற்கு பிறகு இறைவன் எனது நேர்வழிக்காக இசாலை அவுகாம் என்ற நூலின் இரு பாகங்களையும் எனக்கு அனுப்பி தந்தான். அது முழுக்க முழுக்க ஒளி மற்றும் நேர்வழியால் நிரம்பியிருந்தது. இறைவனுக்கு தெரியும், நான் பெரும்பாலான நேரங்களில் முழு இரவும் தூங்காமலேயே இருந்து வந்தேன். நூல்கள் மீது தலை வைத்தவாறு சிற்றுறக்கம் ஏற்பட்டால் தூங்குவேன், இல்லையென்றால் நூலை படித்துக் கொண்டே இருப்பேன். இறைவா, இது என்ன விஷயம்? மௌலவிமார்கள் ஏன் திருக்குறானை விட்டு விடுகின்றார்கள் என்று கூறியவாறு அழுது கொண்டே இருப்பேன். தக்குவா இருந்தால் பிறகு இப்படிப்பட்ட நிலையில்தான் மனிதன் நூல்களை படிப்பான். கூறுகின்றார்கள், இறைவன் அறிவான், எனது உள்ளத்தின் பேரன்பு நெருப்பு ஜுவாலை அதிகரித்துக் கொண்டே சென்றது. நான் மௌலவி ரஷீத் அகமது கங்கோய்க்கு மிர்சா சாஹிப் ஈசா அலை இஸ்லாம் அவர்களின் மரணத்தை திருக்குறானில் உள்ள 30 வசனங்கள் மூலம் நிரூபிக்கின்றார்கள். நீங்கள் தயவு கூர்ந்து ஈசா அலை இஸ்லா இஸ்லாம் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் என்பதற்கான திருக்குறான் வசனங்களையும் நவிமொழிகளையும் எழுதுங்கள். அத்துடன் ஹஜரத் மிர்சா சாஹிப் எழுதியுள்ள 30 திருக்குறான் வசனங்களை மறுத்து எழுதி அதை எனக்கு அனுப்பி வையுங்கள், நான் அதை வெளியிடுவேன் என்று கடிதம் மூலம் எழுதியிருந்தேன். அதற்கு நீங்கள் ஈசாவின் மரணம், ஈசா உயிரோடு இருப்பது ஆகியவற்றை பற்றி மிர்சா சாஹிபிடமோ அல்லது அவரது சீடர்களிடமோ கருத்து பரிமாற்றம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் பெரும்பாலும் ஈசா அலை இஸ்லா இஸ்லாம் அவரது மரணம் பற்றி கூறுகின்ற வசனங்கள் திருக்குறானில் உள்ளன. இது கருத்து வேறுபாடு உள்ள விஷயமாகும். எனவே மிர்சா சாஹிப் எப்படி வாக்களிக்கப்பட்ட மசீஹாக இருக்கின்றார் என்பதை பற்றி விவாதம் செய்யுங்கள் என்று அவர் பதில் எழுதியிருந்தார். ஈசா அலை இஸ்லா இஸ்லாம் அவர்கள் மரணித்து விட்டார்களா அல்லது உயிரோடு இருக்கின்றார்களா என்பதை பற்றி விவாதம் செய்யக்கூடாது. மிர்சா சாஹிப் இவ்வாறு வாக்களிக்கப்பட்ட மசீஹா இருக்கின்றார் என்ற விஷயத்தை பற்றி விவாதம் செய்ய வேண்டும் என்று இவர் கூறுகின்றார். ஏனென்றால் திருக்குறான் ஈசா அலை இஸ்லா இஸ்லாம் அவர்களின் மரணத்தை நிரூபிக்கின்றது, அதற்கு ஆதரவாக நிற்கின்றது. கூறுகின்றார்கள், நான் அவருக்கு பதில் எழுதியவாறு ஹஜரத் ஈசா அலை இஸ்லா இஸ்லாம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் ஹஜரத் மிர்சா சாஹிப் உண்மையாளர் ஆவார்கள் என்று எழுதினேன். அதற்கு அவர், உங்கள் மீது மிர்சா சாஹிப்பின் தாக்கம் ஏற்பட்டு விட்டது, நான் துவா செய்வேன் என்று பதில் எழுதினார். அதற்கு நான், நீங்கள் உங்களுக்காக துவா செய்யுங்கள் என்று எழுதினேன். இறுதியாக நான் இறைவன் முன்னால் வீழ்ந்தேன். எனது உள்ளம் தண்ணீராக வழிந்தோடியது. நான் இறைவனது அரசின் கால்களை அசைத்து விட்டேன். இறைவா, உனது திருப்தி எனக்கு தேவை. நான் உனக்காக ஒவ்வொரு கண்ணியத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றேன். உனக்காக ஒவ்வொரு இழிவையும் ஏற்றுக்கொள்வேன். என் மீது கருணை காட்டுவாயாக என்று இறைவனிடம் வேண்டினேன். எந்த இறைவனின் பிடியில் எனது உயிர் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன். சிறிது நேரம் கழிந்ததும் அதிகாலை ஏறக்குறைய 4 மணிக்கு 1893 டிசம்பர் 25 திங்கட்கிழமை அன்று எனக்கு ஜனாப் சையதுனா முகமது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்கான நட்பாக்கியம் கிடைத்தது. கனவு இதுவாகும். நான் பேர்மி என்ற இடத்தில் அசர் தொழுகைக்காக ஒலு செய்து கொண்டிருந்தேன். கனவை இவர் விளக்கமாக கூறுகின்றார். யாரோ ஒருவர் வந்து என்னிடம், ரசூலே அரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துள்ளார்கள், அவர்கள் இந்த நாட்டிலே இருப்பார்கள் என்று கூறினார். நான் எங்கே என்று கேட்டேன். அதற்கு அவர், இந்த கூடாரங்கள் ஹுசூருடையதாகும் என்று கூறினார். நான் விரைவாக தொழுகை நிறைவேற்றிய பிறகு அங்கு சென்றேன். ஹுசூர் சில சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நான் கூறிய பிறகு எனக்கு அவர்களை முசாஃபா செய்வதற்கான நட்பாக்கியம் வழங்கப்பட்டது. நான் மரியாதை நிமித்தமாக உட்கார்ந்தேன். ஹுசூர், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபி மொழியில் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். இந்த எளியவன் எனது சக்திக்கேற்ப அதை புரிந்து கொண்டேன். பிறகு அவர்கள் உருது பேசினார்கள். நான் உண்மையாளன், என்னை பொய்ப்படுத்தாதீர்கள் என்று அவர்கள் கூறினார்கள். ஆமன்னா வஸ் சத்தக்னா யா ரசூல் அல்லாஹ் என்று நான் கூறினேன். அந்த முழு கிராமமும் முஸ்லிம்களுடையதாக இருந்தது. ஆனால் யாருமே அவர்களுக்கு அருகில் வரவில்லை. இறைவா, இது என்ன நடக்கிறது என்று நான் வியப்புடன் கூறுகின்றேன். கனவில் இவ்வாறு கூறுகின்றார்கள், மேலும் இன்று முஸ்லிம்கள் தங்களை குர்பான் செய்ய வேண்டிய நாளாக இருக்கிறது. ஹுசூரின் ஆரம்ப காலகட்டமாக அது எனக்கு தோன்றியது. ஹுசூர் இந்த நாட்டில்தான் இருப்பார்கள் என்று எனக்கு தகவல் தரப்பட்டிருந்தாலும் ஹுசூர் அவர்கள் இந்த இடத்திலிருந்து புறப்படும்படி கட்டளையிட்டிருந்தார்கள் என்பது எனக்கு தெரிய வந்தது. நான் அழுதவாறு, ஹுசூர், நீங்கள் இங்கிருந்து செல்கின்றீர்களா? நான் உங்களை எப்படி சந்திக்க முடியும் என்று கேட்டேன். எனது தோளில் மீது ஹுசூர் அவர்கள் தனது அருளுக்குரிய கையை வைத்து பதற்றமடைய வேண்டாம், நாமே உங்களை சந்திப்போம் என்று கூறினார்கள். ஹஜரத் மிர்சா சாஹிப் அவர்கள்தான் ரசூலே அரபி ஆவார்கள் என்று இந்த கனவின் மூலம் எனக்கு புரிய வந்தது. செயலளவில் இது எனக்கு புரிய வைக்கப்பட்டது. நான் பையத்திற்கான கடிதம் எழுதினேன். 1898 டிசம்பர் மாதம் 23rd செவ்வாய்க்கிழமை அன்று காதியானிற்கு வந்து மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு பையத் செய்யும் நட்பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இறைவனது அருள் எனக்கு எத்தகைய நிலைநிற்கும் தன்மையை வழங்கியது என்றால், எந்த ஒரு துன்பமும் என்னை வீழ்ச்சியில் ஆழ்த்த முடியவில்லை. இவையெல்லாம் ஹுதூர் அவர்களின் நட்பின் விளைவாகவே எனக்கு கிடைத்தது. அது மீண்டும் மீண்டும் எனக்கு கிடைத்தது. இந்த கைகளுக்கு ஹுசூர் அவர்களது முழங்கால்களை பிடிக்கின்ற பெருமையும் கிடைத்தது. அதாவது கால்களை அமுக்கி விடுவதற்கான நட்பேறு கிடைத்துள்ளது என்று கூறுகிறார். எனது பைய தொடர்பான அறிவிப்பு செய்யப்பட்டதும் பல்வேறு விதமான துன்பங்கள் எனக்கு இழைக்கப்பட்டாலும், இறைவன் என்னை பாதுகாப்பு வைத்ததுடன் மட்டுமல்லாமல் இந்த இழப்பை விட அதிகமாக எனக்கு அருட்கொடைகளை வழங்கினான். எனது தந்தையார், சகோதரர், நெருக்கமான உறவினர்கள் ஆகியோர் அகமதிகளாக ஆகிவிட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அலா ஜாலிக் எழுதுகின்றார்கள். விஷயம் நீளமாகிவிடும் என்ற அச்சம் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் சில சம்பவங்களை நான் எழுதியிருப்பேன். இதுவும் நான் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்கின்றது. நான் அகமதியாக பிறகும் கூட துரூது தாஜ் ஓதி வந்தேன். இவர்கள் பல்வேறு வகையான துருதுகளை உருவாக்கியுள்ளனர். இதுவும் துரூதின் ஒரு வகையாகும். லூதியானாவை சார்ந்த மௌலவி அப்துல் காதிர் சாஹிப் அவர்கள் எனக்கு பிறகு அகமதியாக ஆகியிருந்தார்கள். அவர்கள் என்னிடம் இது ஷிர்க்காகும், இதை ஓத வேண்டாம் என்று கூறி என்னை தடுத்தார்கள். அதற்கு நான், இதை வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மூலமாக கூற வையுங்கள், பிறகு நான் இதை விட்டுவிடுவேன் என்று கூறினேன். தற்செயலாக ஒரு ஆண்டு மாநாட்டு சமயத்தில் இந்த எளியவனும் மௌலவி சாஹிபும் ஒன்றாக இருந்தோம். ஹுசூர் காற்று வாங்குவதற்காக உலாவுவதற்காக வெளியில் வந்தார்கள். அப்போது மௌலவி சாஹிப் ஹுசூரிடம், ஹுசூர், முன்ஷி ரஹமத்துல்லா சாஹிப் துரூது தாஜ் ஓதுகின்றார். நான் இது ஷிர்க் என்று கூறி தடை செய்தேன். ஹுசூர் என்னை பார்த்தவாறு, இது என்ன என்று கேட்டார்கள். அதாவது துரூது தாஜ் ஓதுங்கள், நீங்கள் ஓதுகின்ற அந்த துரூது என்ன என்பதை எனக்கு கூறுங்கள் என்று ஹுசூர் கேட்டார்கள். நான் அதனை ஓதி கேட்பித்தேன். அப்போது இதில் ஷிர்க் இல்லை என்று ஹுசூர் கூறினார்கள். மௌலவி சாஹிப் இதில் தாஃபியுல் பலாய் வல் வபாய் வல் கஹதி வல் மரதி வல் அலமி என்று வருகிறது என்று சொன்னார். இந்த சொற்கள் வருகின்றன என்று கூறினார். இதை கேட்ட ஹுசூர், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர் தகுதி மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பெயர் தாஃபியுல் பலாய் வல் வபாய் என்பதில் என்ன சந்தேகம் இருக்கிறது என்று கேட்டார்கள். பிறகு ஹுசூர் இது தொடர்பாக நீண்ட உரை நிகழ்த்தினார்கள். இதனால் மௌலவி சாஹிபும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பிறகு எல்லோரும் பயனடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் கூறியவற்றை எழுதினார்கள். கட்டுரையை பிறகு எழுதினார்கள். ஹஜ்ரத் சையத் மஹமூத் ஆலம் சாஹிப் அறிவிக்கின்றார்கள், 1903 எனது மூத்த சகோதரர் சையத் மஹபூப் ஆலம் அவர்கள் பாட்னா நகரில் எங்கோ ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு நபர் அவரிடம், பஞ்சாபில் ஒரு நபர் தாம் மஹதி என்று வாதம் புரிந்துள்ளார் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். எனது சகோதரருக்கு சிறு வயதிலிருந்தே திருக்குரான் மீது அன்பு இருந்தது. எனவே இதை கேட்டதும் அவர் வியப்புடன் இருந்து விட்டார். இதை பற்றி கேட்க வேண்டும் என்றால் யாரிடம் கேட்பது என்று நினைத்தார். கூறிக்கொண்டிருந்தவர் சென்று விட்டார். ஒருவேளை இது பற்றி ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தெரியலாம் என்று அவர் நினைத்தார். அவர் நினைத்தது சரியாக இருந்தது. அவர் ஸ்டேஷன் மாஸ்டரிடம் சென்றார். அவரிடம் பெயர், முகவரி ஆகியவற்றை கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள். பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அதில், எனக்கு உங்களது நிலைமைகள் பற்றி தெரியாது, உங்களது பெயரை மட்டுமே நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். தயவு செய்து நீங்கள் உங்களது நூல்களை எனக்கு அனுப்பித்தாருங்கள், நான் அதை படித்துவிட்டு உங்களிடம் திருப்பி தந்து விடுவேன் என்று எழுதியிருந்தார். மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நூல்களை அனுப்பி கொண்டிருந்தார்கள். எனது சகோதரர் அவற்றை படித்துவிட்டு திரும்ப கொடுத்து வந்தார். மக்கள் அப்போதிருந்தே அவரை எதிர்க்க ஆரம்பித்தனர். ஆனால் சகோதரர் அவர்கள் உறுதியாக நிலை நின்றவாறு சிறிது காலம் கழிந்த பிறகு பைய செய்து விட்டார். நானும் சிறிது காலம் கழிந்த பிறகு எனது சகோதரர் மூலமாக நூல்களை படித்தேன். பிறகு நானும் பைய செய்து விட்டேன். அகமதியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு சில காலம் முன்பு நான் நகரத்திலிருந்து வீட்டிற்கு சென்றேன். அங்கு தற்செயலாக தந்தையாருடன் தூங்கினேன். கனவில் தந்தையாரிடம் அழைத்து, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் உன்னுடன் தூங்கிக் கொண்டிருக்கும் இந்த சிறுவர் மிகப்பெரிய வக்கீலாக ஆகிவிடுவார் என்று கூறினார்கள். அப்போது நான் எனது தந்தையாரிடம், இந்த கனவுக்கான விளக்கம், நான் அகமதியாகுவதுதான், பெரிய மனிதராக ஆகுவதாக நீங்கள் கனவில் பார்த்தது நிறைவேறிவிட்டது என்று கூறினார்கள். கூறுகின்றார்கள், 2 வருடங்களாக தொடர்ச்சியாக ஒரு அபாயகரமான நோயால் நான் பாதிப்பிற்கு ஆளானேன். மிக நீண்ட காலமாக இந்த நோய் நீடித்தது. 2 வருடங்கள் வரை இந்த நோய் நீடித்தது. மிகவும் அபாயகரமான நோயாக அது இருந்தது. இந்த நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமான நிலையை அடைவதற்கு முன்பாகவே காதியான் செல்வதற்கான பேரார்வம் இன்னும் சொல்வதென்றால், அந்த விஷயத்தில் ஒரு பைத்தியமே எனக்கு பிடித்திருந்தது. நேசமே, நீ வியக்கத்தக்க அடையாளங்களையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி விட்டாய். காயத்தையும் அதற்கான சிகிச்சையையும் நீ ஒன்றாக்கி விட்டாய். நேசமானது எத்தகைய அடையாளங்களை வெளிப்படுத்தின என்றால், தனது அன்பர் மீது கொண்ட நேசத்தின் காரணமாக காயமும் அதற்கான சிகிச்சையும் சமமானதாக ஆகிவிட்டது. கூறுகின்றார்கள், எனது சகோதரர் என்னிடம் மிகவும் பிடிவாதமாக, காதியானில் பொக்கிஷம் ஒன்றுமில்லை, நான் காதியான் செல்வதற்காக எண்ணம் வந்ததும் எனது சகோதரர் என்னிடம், நீ காதியான் சென்றே ஆக வேண்டும் என்றிருந்தால் மெட்ரிக் பரீட்சை எழுதி அதில் பாசான பிறகு செல்லுங்கள், அதனால் அங்கு சென்ற பிறகு சிரமம் இருக்காது என்று என்னிடம் கூறினார். பெற்றோர்கள் கைர் அகமதிகளாக இருப்பதனால் அவரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது. பயணத்திற்கு தேவையானவற்றை தருவதற்கு சகோதரரும் தயாராக இல்லை, பெற்றோர்களும் தயாராக இல்லை. நோயின் காரணமாக எனது உடல் மிகவும் பலவீனமாக ஆகிவிட்டது. 2 அல்லது 4 மைல்கள் செல்வதற்கான சக்தி என்னிடம் இருக்கவில்லை. 1 மைல் செல்வதற்கான சக்தி கூட என்னிடம் இல்லை என்றே கூறலாம். ஆனால் இறைவன் எனது உள்ளத்தில் உணர்வை ஏற்படுத்தினான். நான் நடந்து செல்வதற்கு தயாராகிவிட்டேன். அந்த சமயத்தில் நான் பாட்னாவில் இருந்தேன். செல்லும் போது பெற்றோர்களை சந்தித்துவிட்டு செல்லும்படி மக்கள் ஆலோசனை கூறினார்கள். ஆனால் நான் அதை மறுத்துவிட்டேன். எனது தாயாரின் அழுகை மற்றும் முறையீட்டின் காரணமாக எனது பாதங்கள் உறுதியாக நிலைத்திருப்பதிலிருந்தும் விலகிவிடலாம். அதன் காரணமாக காதியான் செல்வதற்கான எனது எண்ணத்தை நான் கைவிட்டு விடலாம். எவ்வாறு இருப்பினும் நான் நடக்க ஆரம்பித்தேன், நடந்து கொண்டே இருந்தேன். அவ்வாறு நான் செல்ல ஆரம்பித்த போது வாக்களிக்கப்பட்ட மசீஹிற்கு ஒரு போஸ்ட் கார்டு எழுதினேன். எனது பயணத்தின் நிலைமைகளை அதில் எழுதியிருந்தேன். எனக்காக துவா செய்யுங்கள் என்று எழுதியிருந்தேன். என்னிடம் பைசா எதுவும் இல்லை, ஆரோக்கிய நிலையே மிகவும் பலவீனமானதாக இருக்கின்றது, ஆனால் நான் பயணத்திற்காக தயாராகிவிட்டேன், மிகவும் பலவீனமானவனாக நான் உள்ளேன் என்று எழுதியிருந்தேன். இன்னொரு கார்டு சகோதரருக்கும் எழுதினேன். எனது சகோதரர் வேறு இடத்தில் இருந்தார், நான் செல்கின்றேன், காதியான் வரை சென்று சேர்ந்தால் கடிதம் எழுதுவேன், வழியில் நான் மரணித்து விட்டால் எனது சடலம் தொடர்பாக யாருக்கும் எதுவும் தெரியாமல் ஆகிவிடும் என்று எழுதியிருந்தேன். கூறுகின்றார்கள், நான் பயணத்திற்காக முன்னெச்சரிக்கையாக மேற்கொள்ள வேண்டிய விஷயங்களை மேற்கொண்டேன். ரயில்வே லைனின் வரைபடத்தை எடுத்துக்கொண்டேன். விரைவாக சில நூல்களை விற்று அதன் மூலம் கிடைத்த பைசாவை வைத்துக் கொண்டேன். கூறுகின்றார்கள், நான் மிகவும் பலவீனமானவனாக இருந்தேன், ஆனால் கடக்க வேண்டிய தூரம் மிக அதிகமாக இருந்தது. இதனால் 50 அல்லது 60 மைல்கள் வரை ரயிலில் பயணம் செய்தேன். ஆரோக்கியம் பலவீனமாக இருந்ததால் எனது உறுதிப்பாட்டில் பலவீனம் ஏற்படாமல் இருப்பதற்காக 60 அல்லது 70 மைல்கள் கடந்த பிறகு திரும்பி வருவதற்கான தைரியம் இருக்காது என்று நான் கருதினேன். இவ்வாறு திரும்ப வருவதற்கு பகரமாக முன்னேறி சென்று கொண்டே இருந்தேன். கூறுகின்றார்கள், இந்த பயணத்தில் நாள்தோறும் நான் 30 மைல்கள் நடந்தேன். எங்கு இரவு வந்துவிடுமோ அங்கு தங்கிவிடுவேன். சில நேரங்களில் ஸ்டேஷனிலும் சில நேரம் நடமாட்டம் இல்லாத பகுதிகளிலும் தங்குவேன். பாதங்கள் காயமுற்றிருந்தன. இறைவா, எனது கண்ணியத்தை நிலைநிறுத்துவாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக என நான் துவா செய்து வந்தேன். இரவை கழிப்பதற்காக ஏதாவது ஒரு இடத்தில் தங்கும்போது மிகுந்த வேதனையின் காரணமாக எனது கால்களை அது இருந்த இடத்திலிருந்து என்னால் அசைக்க முடியாமல் இருந்தது. சுபுக நேரம் வந்ததும் தொழுதுவிட்டு நடப்பதற்காக பாதங்களை எடுத்து வைப்பேன். கால்கள் அது இருந்த இடத்திலிருந்தும் அசையாமல் இருந்தன. ஆயிரக்கணக்கான கஷ்டங்களை சகித்தவாறு அவற்றை நான் அசைப்பேன். ஆரம்பத்தில் மிகவும் மெதுவாக பாதங்களை எடுத்து வைப்பேன். சில நிமிடங்கள் கழிந்த பிறகு முழுமையாக விரைவாக நடக்கும் நிலைக்கு வந்து விடுவேன். கால்கள் ஷூ அணிவதற்கு தகுதியற்றதாக இருந்தது. அவை வெடிப்புகளால் நிரம்பியிருந்தன. இன்னும் சொல்வதென்றால், தோல் உரிக்கப்பட்ட நிலையில் அவற்றில் மாமிசம் மட்டுமே இருந்தது. காதியான் செல்வதற்கான பேரார்வம் இருந்தது. அதனால் இவர் நடந்தே சென்று கொண்டே இருந்தார். இதனால் சில நேரங்களில் கற்களும் முட்களும் குத்தும் போது அது உடலை நடுங்க வைத்துவிடும். சில நேரங்களில் தண்டவாளத்தில் நடந்து செல்வேன். சில நேரங்களில் பொதுவான வழிபாதையில் இறங்கி நடப்பேன். மிகவும் அச்சத்தை தரக்கூடிய இடங்களை கடந்து செல்ல வேண்டியது வந்தது என்று இவர் கூறுகின்றார். கூறுகின்றார், ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் இருந்த குரங்குகளையும் கருப்பு முகமுடைய வாலில்லா குரங்குகளையும் நான் சந்திக்க நேர்ந்தது. அதன் அபாயகரமான தோற்றம் உள்ளத்தை நடுங்க செய்யும். அலிகர் நகரத்தை நான் கடந்து சென்றேன். அது எப்படி இருந்தது என்று கூட எனக்கு தெரியாது. ஏனென்றால் எனது நோக்கம் ஒன்றுதான், அதற்காகவே நான் நடந்து கொண்டிருந்தேன். காலேஜ் கட்டிடம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. எப்படி இருப்பினும் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் வலது பக்கத்தில் சில வெண்ணிற கட்டிடங்கள் எனக்கு தெரிந்தன. பக்கத்தில் நடந்து சென்றவரிடம் இது என்ன கட்டிடம் என்று கேட்டபோது, இது காலேஜின் கட்டிடம் என்று செல்லும் போதே ஒருவர் சொல்லிக் கொண்டே இருந்தார். நானோ தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தேன். தில்லி நகரத்தையும் கடந்து சென்றேன். ஆனால் ஒரு நிமிடத்திற்கு கூட நான் அங்கு தங்கவில்லை. ஏனென்றால் எனது நோக்கம் வேறு நோக்கமாகும். அங்கு இருக்கும் சான்றோர்களை தியாரம் செய்வது எனது நோக்கம் அல்ல. எனவே நான் ஒரு நொடிப்பொழுது கூட எனது நோக்கத்திலிருந்தும் வெளியே வர விரும்பவில்லை. காயப்பட்ட பாதங்களுடன் காதியான் வந்து சேர்ந்தேன். விருந்தினர் விடுதியில் தங்கினேன். சில நிமிடங்கள் கழிந்த பிறகு மர்ஹூம் ஹாஃபிஸ் ஹாமித் அலி சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பால் இருந்த ஒரு கிளாஸை எனக்கு தந்தார்கள். என்னிடம் பைசா இல்லாமல் இருந்ததால் நான் அதை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டேன். செலவுகள் குறித்து அஞ்ச வேண்டாம் என்று இறுதியாக அவர்கள் கூறினார்கள். பைசா கொடுக்க வேண்டாம், பால் குடியுங்கள் என்று அவர்கள் கூறியதை கேட்டு பாலை குடித்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அலா ஜாலிக். காதியானில் எல்லாவற்றையும் விட முதலாவது உணவாக பால் கிடைத்தது. நான் அங்கு இருக்கும் போதே பல மக்களும் வந்தனர், ஆனால் யாருக்கும் பால் வழங்கப்படவில்லை. எனக்கு மட்டுமே பால் இருந்த கிளாஸ் கொடுக்கப்பட்டது. கூறுகின்றார்கள், அன்றிலிருந்து இன்று வரை நான் அறியாதவனாகவே இருந்திருக்கின்றேன். பிறகு நான் வாக்களிக்கப்பட்ட மசீஹை சந்தித்தேன். ஹுசூர் எனது நிலைமைகளை பற்றி கேட்டார்கள். மக்கள் பைய செய்து ஆரம்பித்த போது ஹுசூர் என்னையும் பைய செய்யும்படி கூறினார்கள். நான் அப்போது ஹுசூரின் கால்களை அமுக்கிக் கொண்டே இருந்தேன். இந்த ஒரு பைத்தியம்தான் எனக்கு பயன் தரக்கூடியதாக இருந்தது. அவ்வாறு இல்லை என்றால் இன்று எனது பெயர் சஹாபாக்களின் பட்டியலில் எப்படி வந்திருக்க முடியும்? அல்லாஹும மாலிக்கல் முல்கி துஇஸ்ஸு மன் தஷாவ். தொடர்ந்து கூறுகின்றார்கள், முதலாவது ஹலீஃபா அவர்கள் காயங்களுக்கு சிகிச்சை வழங்கினார்கள். மர்ஹூம் ஹாஃபிஸ் ரோசன் அலி சாஹிப் அவர்கள் எனக்கு கற்றுத்தருவதற்காக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களும் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். பிறகு இவர் காதியானிலேயே தங்கிவிட்டார்கள். பிறகு எழுதுகின்றார்கள், 1908 மே மாதத்தில் ஹத் மசீமோத் அலி இஸ்லாம் அவர்கள் லாகூர் சென்று விட்டார்கள். பிறகு முதலாவது ஹலீஃபா அவர்களையும் அழைத்துக் கொண்டார்கள். அப்போது முதலாவது ஹலீஃபா என்னையும் தன்னுடன் அழைத்து சென்றார்கள். ஹுசூர் அவர்களின் வஃபா சமயத்தில் நான் அவர்களது வலது பக்கத்தில் நின்று கொண்டிருந்தேன். லாகூரிலிருந்து ஜனாதாவுடன் நான் காதியான் வந்தேன். ஹஜரத் முதலாவது ஹலீஃபத்துல் மசீஹ் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் தோட்டத்தில் வைத்து மக்களிடம் பையத் வாங்கினார்கள். நான் அந்த சமயத்தில் நார்கட்டிலில் அவர்களுடன் அமர்ந்திருந்தேன். ஹஜரத் முதலாவது ஹலீஃபா அவர்கள் அந்த சமயத்தில் நிகழ்த்திய சொற்பொழிவு, மேலும் ஹஜரத் மீர் நாசிர் நவாப் சாஹிப் அழுதழுது மன்னிப்பு கோரியது ஆகியவை எனது மூளையில் இப்போதும் சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றது. பையத் நடந்த பிறகு ஜனாதா தொழுகை நிறைவேற்றப்பட்டது. தோட்டத்தில் உள்ள வீட்டில் ஹஜரத் அவர்களின் உடல் ஜியாரத்திற்காக வைக்கப்பட்டிருந்தது. முகத்திலிருந்தும் துணி அகற்றப்பட்டிருந்தது. மக்கள் மேற்கில் இருந்த கதவு வழியாக வந்து ஜியாரத் செய்துவிட்டு கிழக்கில் இருந்த கதவு வழியாக வெளியே சென்று விடுவர். இதுதான் அந்த சான்றோர்கள் தொடர்பாக நான் கூறிய சில சம்பவங்களாகும். அவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் துடிப்புடன் வந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹை ஏற்றுக்கொண்டார்கள். சையத் மஹமூத் ஆலம் சாஹிப் அவர்களின் இந்த சம்பவம் கூட உண்மையில் அய்மொழியில் குறிப்பிட்டிருப்பது போன்று தவழ்ந்து தவழ்ந்து செல்ல நேர்ந்தாலும் செல்ல வேண்டும் என்பதன் ஒரு வடிவமாக இருக்கின்றது. எந்த அளவு அவர்கள் துன்பத்தை சகித்துக் கொண்டார்கள், ஆனால் ஒரு உறுதியான எண்ணம் இருந்தது. இதன் விளைவாக அவர் சென்று கொண்டே இருந்தார். இறுதியில் தான் அடைய வேண்டிய இலக்கை அடைந்தார். அல்லாஹ் இந்த சஹாபாக்களின் தகுதியை உயர்த்தி கொண்டே செல்வானாக. நமக்கும் நமது ஈமானிலும் நிச்சய உறுதியிலும் முன்னேற்றத்தை வழங்குவானாக. மேலும் முஸ்லீம் பொதுமக்களின் நெஞ்சங்களை திறப்பானாக. அவர்கள் வாக்களிக்கப்பட்ட மசீஹை அடையாளம் கண்டு கொள்பவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ்வின் திருப்தியை பெறக்கூடியவர்களாக அவர்கள் ஆகட்டும். அவர்கள் மீது படுகின்ற ஆபத்துகளிலிருந்தும் அவர்கள் தப்பித்துக் கொள்பவர்களாக ஆகட்டும். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்திற்குரிய ஹக்கை செலுத்துபவர்களாக அவர்கள் ஆகட்டும். இப்போது நான் ஒரு வேதனை நிறைந்த தகவலை கூறுகின்றேன். இங்குள்ள பழைய அகமதியான மதிப்புக்குரிய ஹாசிம் ஷயீத் சாஹிப் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன் சவுதி அரேபியாவில் வைத்து வஃபாத்தாகிவிட்டார்கள். அவளது ஜனாதா வந்துவிட்டதா? அவளது ஜனாதா இன்றுதான் வந்து சேர்ந்தது. ஜும்மா தொழுகைக்கு பிறகு இவருக்காக ஜனாதா தொழுகையை நான் தொலை வைப்பேன் இன்ஷா அல்லாஹு தாலா. இங்கு அவர் வந்து போய்கொண்டே இருந்தார். மிக அதிகமாக பயணம் மேற்கொண்டு வந்தார். ஆகஸ்ட் 11 இங்கிருந்து சவுதி அரேபியாவிற்கு சென்றார்கள். ஏர்போர்ட்டில் இறங்கியதும் அவருக்கு இதயத்தில் உள்ள கோளாறு ஆரம்பமானது. நேரடியாக இவர் கிளினிக்கிற்கு சென்றார். அங்கேயே அவருக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்தது. பிறகு அங்கேயே வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன். 2000 அவர்கள் சவுதி அரேபியாவிற்கு இடம்பெயர்ந்து சென்றார்கள். அதற்கு முன்பு வரை இங்குதான் அவர்கள் இருந்து வந்தார்கள். பல வருடங்கள் தொடர்ச்சியாக அங்கும் அவருக்கு பல்வேறு வகையில் ஜமாத்திற்கு தொண்டாற்றுவதற்கான தௌஃபீக் கிடைத்தது. வழக்கமாக அவரிடம் சில ஜமாத்து பொறுப்புகள் இருந்தன. அன்றாட பணிகளில் ஒன்றாக அந்த தொண்டுகள் இருந்தன. இவற்றை தவிர அங்கு இவரிடம் சில முக்கிய ஜமாத் பணிகளை நான் செய்ய வைத்தேன். அல்லாஹ்வின் அருளால் மிகவும் சிறந்த முறையில் அவர்கள் எல்லா பணிகளையும் செய்து முடித்தார்கள். பல்வேறு சிறப்புகளின் எஜமானராக அவர்கள் திகழ்ந்தார்கள். இவரிடம் பல திறமைகள் இருந்தன. நிர்வாக விஷயங்களில் இவருக்கு மிகுந்த ஈடுபாடு இருந்து வந்தது. டெக்னிக்கல் ரீதியாக உள்ள இடையூறுகள் பற்றிய அறிவும் அவருக்கு இருந்தது. அவர்களுக்கு மார்க்க அறிவும் அதிகமாக இருந்தது. வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் இவர்களது மூளையும் திறமையும் பாராட்ட தகுந்தவையாக இருந்தது. ஆனால் மிகவும் பணிவான இயல்பை உடையவராகவும் அன்புடனும் நேசத்துடனும் பரிவு காட்டுபவராகவும் மிருதுவான நடையில் பேசுபவராகவும் மிகுந்த அனுதாப உணர்வு உடையவராகவும் தூய உள்ளம் கொண்டவராகவும் இவர் இருந்தார். ஒவ்வொருவருடனும் கலப்பற்ற தூய தொடர்பு வைத்திருந்தார். சந்தாக்கள் மற்றும் பொருளாதார திட்டங்களில் அதிகமான ஆர்வத்துடன் பங்கு பெறுபவராக இருந்தார். அடியார்களுக்குரிய உரிமைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துபவராக இருந்தார். ஒருவருக்கு சிறு துன்பம் நேர்வதை கண்டாலும் அவர் அமைதியற்ற நிலையில் காணப்படுவார். அவருக்கு உதவி செய்யாதவரை இவருக்கு நிம்மதியே ஏற்படாது. அவரது பக்கத்து வீட்டுக்காரர் என்னிடம் கூறினார், அதாவது இந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஜமாத்துக்காக தனது வாழ்க்கை அர்ப்பணித்தவர் ஆவார். அவர் கூறினார், கொடுங்காற்று மற்றும் புயல் காரணமாக வீட்டிற்கு இடையில் இருந்த மரத்தாலான சுவர் ஒன்று இடிந்து விழுந்தது. அந்த சமயத்தில் பயணத்தில் செல்ல வேண்டிய இருந்தும் கூட இவர், கவலைப்பட வேண்டாம், நானே அதை சரி செய்து விடுவேன் என்று கூறிவிட்டு 2 நாட்கள் கழிந்த பிறகு அவரே அந்த சுவரை சரி செய்து விட்டார். எவ்வாறு இருப்பினும் மிகுந்த மன தூய்மை உள்ள மக்களுக்கு பயன் தரக்கூடிய நபராக இவர் இருந்தார். கிலாபத்திற்காக தன்னை அர்ப்பணிப்பவராகவும் ஜமாத் அமைப்பு நிலைத்திருப்பதற்காக தொண்டாற்றுபவராகவும் செயலளவில் எப்போதும் தயாராக இருப்பவராகவும் இருந்தார். இவருக்கு பின்னால் இவரது மனைவியும் ஒரு மகளும் இருக்கின்றார்கள். அரபிக் டெக்ஸை சார்ந்த இக்ரிமா சாஹிப் அவர்கள் எனக்கு முன்னால் அமர்ந்துள்ளார்கள். அவர்கள் எனக்கு எழுதினார்கள், ஜமாத்தின் செல்வங்களையும் நபர்களையும் எப்போதும் கருத்தில் கொள்கின்ற அகப்பார்வை மிக்க மனிதராக இவர்கள் இருந்தார்கள். ஜமாத் ரீதியாக நாட்டின் உட்புற மற்றும் வெளிநாட்டு விவகாரங்கள் மீது இவருக்கு ஆழ்ந்த பார்வை இருந்தது. மிகவும் வீரமிக்க மனிதராக இவர் இருந்தார். இறைவனது வழியில் எந்த பணியை செய்து முடிப்பதற்கும் எதை பற்றியும் கவலைப்படாதவராக அவர்கள் இருந்தார்கள். மிகவும் தாராள மனமுடைய நல்லொழுக்கம் உள்ள மனிதராக இருந்தார்கள். இவர்கள் எழுதுகின்றார்கள், புதிய அகமதிகளுக்கு கருணமிக்க தந்தை போன்ற இவர்கள் இருந்தார்கள். இது முற்றிலும் உண்மையாகும். எனக்கு பல புதிய அகமதிகள் இது பற்றி எழுதியிருந்தார்கள். அவர்கள் சில சமயம் புதிய அகமதிகளை சந்திப்பதற்காகவும் கிலாபத்துடன் அவர்களுக்கு தொடர்பு ஏற்படுத்துவதற்காகவும் 500 மைல்கள் வரை பயணத்தில் சென்றுள்ளார்கள். ஹஜ் மற்றும் உம்ரா செய்வதற்கான நட்பாக்கியம் இவருக்கு கிடைத்தது. ஹத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒரு மேலாடை இவரிடம் இருந்தது. ஹஜ் அல்லது உம்ரா செய்யும் சமயத்தில் அந்த ஆடை அணிந்தவாறு இறையில்லமான கஃபாவை அந்த ஆடையால் தொட்டார்கள். இவரது மனைவி எழுதுகின்றார்கள், நான் இவருடன் 32 வருடங்கள் ஒன்றாக இருந்திருக்கின்றேன். ஆனால் இந்த முழு காலகட்டத்தில் அவர்கள் 1 நிமிடத்தை கூட வீணாக்கியதாக என்னால் பார்க்க முடியவில்லை. மிகுந்த பரிவுடன் நடந்து கொள்பவராகவும் ஒவ்வொருவருடனும் நேசம் வைத்திருப்பவராகவும் அன்னார் இருந்தார்கள். இஸ்லாம் மற்றும் அகமதியத்தின் உண்மையான ஊழியராகவும் கிலாபத் மீது அளவு கடந்த பற்றுடையவராகவும் அதற்காகவே தன்னது உயிரை அர்ப்பணிப்பவராகவும் துவா செய்யக்கூடியவராகவும் ஒரு உண்மையான மனிதராகவும் அவர் இருந்தார். எவற்றை இவர்கள் எழுதியுள்ளார்களோ அதில் எதையும் மிகைப்படுத்தி அவர்கள் எழுதவே இல்லை. தொடர்ந்து எழுதுகின்றால், அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மிகுந்த கட்டுப்பாட்டுடனும் நேரத்தை பேணியவாறும் கழித்தார்கள். 40 வருடங்களுக்கு அதிகமாக 1/9 வசிய செய்திருந்தார்கள். அவர்கள் என்னிடம் இவ்வாறு கூறியிருந்தார்கள், வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட முதலாவதாக கிலாபத், பிறகு குடும்பம், அதற்கு பிறகு மற்ற விஷயங்கள் வருகிறது என்றார்கள். இவர்கள் ஹாசிம் சாஹிப்பின் டைரியில் அவர்கள் எழுதி வைத்திருந்த சில கனவுகளை பார்த்தார்கள். அவருடைய மனைவி அவற்றை எனக்கு எழுதியுள்ளார்கள். ஒரு கனவு தொடர்பாக அவர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள், ஒரு இரவில் 4 முறை இவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். இதில் முதலாவது முறை சந்தித்த போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முகம் சூரியன் போன்று பிரகாசமாக மின்னிக் கொண்டிருந்தது. அவர்கள் தங்கள் கையில் ஒரு மோதிரத்தை வைத்திருந்தார்கள். அதிலிருந்தும் மிகவும் பிரகாசமான கிரணங்கள் வெளியாகிக் கொண்டிருந்தது. அவர்கள் தலையணையை வைத்து சாய்ந்து அமர்ந்தவாறு ஏதோ படித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போதும் அந்த மோதிரத்திலிருந்து மிகவும் பிரகாசமான கிரணங்கள் வெளியாகிக் கொண்டே இருந்தன. பிறகு இன்னொரு கனவையும் அவர்கள் எழுதியிருந்தார்கள், நான் ஒரு வீட்டில் இருந்தேன், அதில் அம்மாஜான் அவர்கள் வசித்து வருகின்றார்கள். மிகவும் அன்புடனும் நேசத்துடனும் அவர்கள் என்னை சந்திக்கின்றார்கள். மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர்கள் என்னை வரவேற்றார்கள். பகலின் ஆரம்ப பகுதியை நான் அவர்களுடன் கழித்தேன். இந்த சமயத்தில் அம்மாஜான் அவர்கள் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வாழ்வில் நடந்த எண்ணற்ற சம்பவங்களை நிகழ்ச்சிகளை எனக்கு கூறுகின்றார்கள். இவ்வாறு 5 அல்லது 6 மணி நேரம் கழிந்த பிறகு ஹஜரத் அம்மாஜான் அவர்களும் நானும் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரது வீட்டிற்கு சென்று முழு நேரம் அங்கேயே கழிக்கின்றோம். அப்போது மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது தூய வாழ்க்கையில் இருந்தும் எண்ணற்ற சம்பவங்களை எனக்கு கூறினார்கள். மேலும் சில வழக்குகள் பற்றி கூறும்போது அல்லாஹ் எனக்கு இந்த இல்ஹாமை இறக்கினான், இந்த வகையை அறிவித்தான் என்று கூறினார்கள். பிறகு வகி இறங்கும் வழிமுறை மற்றும் இது தொடர்பான எல்லா விஷயங்களையும் விளக்கி கூறினார்கள். பிறகு வகியின் சொற்களையும் கூறினார்கள். மாலை நேரத்தில் நான் அங்கிருந்து அவரிடம் விடைபெற்றுக் கொண்டு வந்தபோது கனவிலேயே உரையாடல் சொல் வடிவில் இல்லாமல் உணர்வாகவே இருந்தது. எந்த தோற்றமும் தென்படவில்லை. இவ்வாறே அவர்கள் என்னையும் கனவில் கண்டார்கள். என்னிடம் அவர்கள், நான் வஃபாத்தாகிவிட்டேன் என்று அதில் கூறுகின்றார்கள். நீங்கள் எனது ஜனாதாவிற்கு துள வைத்தீர்கள் என்று கூறுகின்றார்கள். இதை கேட்ட நான், இது உண்மையாகும், செல்லுங்கள், உணவருந்துங்கள் என்று கூறுகின்றேன். இதற்கு பிறகு எனது கண்கள் திறந்தது என்று இவர் கூறுகின்றார். அல்லாஹு தஆலா ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் தனது விருந்தோம்பலை இவருக்கு வழங்குவானாக. நான் ஏற்கனவே கூறியது போன்று ஒரு நீண்ட காலகட்டம் யூகேயில் இவர்கள் ஜமாத்து தொண்டுகளில் ஈடுபட்டு வந்தார்கள். முதலில் நான்காவது கலீபத்துல் மசீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் இவர் இங்கிலாந்தை விட்டும் வெளியில் செல்வதற்கு அனுமதி வழங்காமல் இருந்தார்கள். பல்வேறு இடங்களில் இவருக்கு நல்ல வேலை கிடைத்திருந்தும் கூட இவர் இங்கிலாந்திலேயே இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. இவர் படித்தவராக இருந்தார், தனது பணிகளில் திறமை பெற்றவராக இருந்தார். பிறகு 2000 அவர்களுக்கு அன்னார் அனுமதி வழங்கினார்கள். படித்தவராகவும் தனது பணிகளில் திறமை பெற்றவராகவும் இருந்தும் கூட நான் மிகவும் படித்தவன் என்று அவர்கள் காட்டிக்கொள்வதே இல்லை, அதனால் கர்வம் உருவாகிவிடக்கூடாது என்பதற்காகவே அவ்வாறு இருந்தார்கள். அது நான்காவது கலீபத்துல் மசீஹின் வஃபாத்திற்கு பிறகு எனக்கு இவருடன் முதலாவது தொடர்பு ஏற்பட்டது. அப்போது நான் பாகிஸ்தானிலிருந்து இங்கு வந்திருந்தேன். ஜனாதா அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னதாக இவர் மிகுந்த பணிவுடன் பல்வேறு அறிவிப்புகளை எழுதி கொண்டு வந்தார். அந்த அறிவிப்புகளை வெளியிட வேண்டியது இருந்தது. எம்டிஏவில் அந்த அறிவிப்புகள் செய்யப்பட வேண்டியது இருந்தது. எப்போதெல்லாம் இவரிடம் இந்த சொற்றொடரை இப்படி எழுதுங்கள், இங்கு இந்த சொல்லை பயன்படுத்துங்கள், அதுதான் பொருத்தமான செயலாகும் என்று கூறும்போது உடனடியாக எதையும் கூறாமல் அதை மாற்றி விடுவார்கள். நான் முழு வாழ்நாளையும் இங்கு கழித்துள்ளேன். நான் படித்தவன், இது எனக்கு திறமை இருக்கிறது, சிறந்த அறிவிப்பாக எனது அறிவிப்பே இருக்க முடியும் என்றெல்லாம் அவர் ஒருபோதும் கூறியதில்லை. மாறாக எவ்வாறு கூறப்பட்டதோ அவ்வாறு அதில் மாற்றம் செய்தார்கள். இவரது பணிவு ஒவ்வொருவருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது. இவரது தொண்டாற்றும் உணர்வும் ஒவ்வொருவருக்கும் முன்மாதிரியாக இருக்கின்றது. கிலாபத்திற்கு கீழ்ப்படிவது, அதன் மீது அன்பு கொள்வது ஆகியவற்றில் இவர் முன்மாதிரியாக திகழ்ந்தார். ஓய்வு பெறுவதற்கு முன்னதாக இவர் என்னிடம், நான் வேலை பார்த்து வருகின்றேன், ஆனால் நீண்ட காலகட்டமாக வக்ஃப் செய்ய வேண்டும் என்பது எனது ஆசையாகும் என்று கூறினார். உண்மையிலே இதற்கு முன்னரும் பலமுறை இவர்களிடம் இதை கூறியிருந்தார்கள். நான் வக்ஃப் செய்ய விரும்புகின்றேன் என்று கூறினார். ஆனால் நான் எப்போதும் அவரிடம், நீங்கள் இப்போது எங்கு உள்ளீர்களோ அங்கு உங்களுக்கு தேவை இருக்கின்றது, எனவே நீங்கள் வக்ஃபில் உள்ளீர்கள் என்று கருதி கொள்ளுங்கள் என்று கூறியிருந்தேன். ஆனால் எவ்வாறு இவர்கள் பணியாற்றினார்கள் என்றால், வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ள ஒருவர் செய்வதை விட அதிகமான பணிகளை இவர் செய்திருந்தார். ஒவ்வொரு வருடமும் இது தொடர்பாக அவர் எனக்கு நினைவூட்டிக் கொண்டே இருந்தார். இப்போது இவர் ஓய்வு பெற்றிருந்தார், ஆனால் மீண்டும் இவருக்கு கான்டாக்ட்ஸ் கிடைத்தன. அப்போது நான் அவரிடம், உங்களது வேலை அங்கு இருக்கும் வரை நீங்கள் அங்கேயே இருங்கள், அங்கு உங்களது தேவை உள்ளது என்று கூறியிருந்தேன். மிகவும் தைரியத்துடனும் நுட்பமான ஞானத்துடனும் அனைத்து பணிகளையும் இவர் செய்து முடித்தார்கள். இவர்கள் மூலமாக அங்கு பல பையத்துகள் நடந்தது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கிடையில் தொடர்புகளை ஏற்படுத்துவதில் இவர் பணியாற்றி வந்தார். கணக்கு பார்ப்பதிலும் அக்கவுண்ட்ஸ் நிர்வகிப்பதிலும் இவர் திறமை பெற்றவராக இருந்தார். இவர் இருப்பதன் காரணமாக எனக்கு அங்குள்ள ஜமாத் கணக்கு வழக்கு தொடர்பாக எந்த கவலையும் இருந்ததில்லை. இதை தவிர்த்தும் பல முக்கிய பணிகள், பல முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக அவற்றை தீர்விற்கு கொண்டு வர வருவதற்காக இவரை நான் அனுப்பி வைத்தால் மிக சிறந்த வழிமுறை மூலமாக இவர்கள் அந்த எல்லா பணிகளையும் செய்து முடித்தார்கள். இங்கு அடிக்கடி அவர்கள் வந்துவிட்டு செல்வார்கள். எப்போது வந்தாலும், இப்போது சோர்வு ஏற்பட்டுள்ளது, சற்று ஓய்வெடுப்போம் என்றில்லாமல் வந்ததும் நேரடியாக பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள். எத்தனை நாட்கள் இங்கு தங்கினாலும் ஃபசில் பள்ளிவாயில் அவர்கள் ஜமாத்தாக தொழுவார்கள். இதற்காக தனது வீட்டையும் பக்கத்திலேயே அமைத்துக் கொண்டார்கள். சுருக்கமாக, இவர் கிலாபத்திற்கு உண்மையில் உதவி செய்கின்ற சுல்தானுல் நசீராக, அதாவது மிக சிறந்த உதவியாளராக இருந்தார்கள். இவர் நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டு விடாது என்று நான் கருதுகின்றேன். அல்லாஹு தஆலா அத்தகைய தக்வாவை பேணுகின்ற பணிகளை செய்கின்ற பணியாளரை நமக்கு எப்போதும் வழங்கிக் கொண்டே இருப்பானாக. நம்மீது அன்பு வைத்துள்ள அந்த இறைவன் மீது நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். அவன் இவர்களைப் போன்ற லட்சக்கணக்கான சிறந்த உதவியாளர்களை நமக்கு வழங்குவான். அல்லாஹு தஆலா மர்ஹூமின் தகுதியை உயர்த்தி கொண்டே செல்வானாக. அவர்களுக்கு தனது அன்பிற்குரியவர்களின் பாதங்களுக்கு கீழ் இடமளிப்பானாக. அவர்களது தொண்டுகள் பற்றிய விவரங்கள், வாழ்க்கை பற்றிய விவரங்கள் மிகவும் நீளமானதாக இருக்கின்றது. இவரை பற்றி தெரிந்திருப்பவர்கள் இவரை பற்றி எழுதுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். அல்லாஹு தஆலா யூகே ஜமாத்திற்கு இவரை போன்ற சுயநலமற்ற பணியாளர்களை வழங்குவானாக. இவரது மனைவி மற்றும் மகளை பாதுகாப்பவனாகவும் அவர்களுக்கு உதவி செய்பவனாகவும் அல்லாஹ் இருப்பானாக.
ونستغفره ونستغفره ونؤمن يَذْكُرُكُمْ وَيَسْتَجِبْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ